بسم الله الرحمن الرحيم.
بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாமல் அல்லாஹின் திருநாம் போற்றி ஆரம்ப செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் தொடர்ந்தும் நாங்கள் பார்த்து வருகின்ற மனிதர்களுடைய பார்வையிலே சாதாரணமாகிவிட்ட தீமைகள் என்ற தலைப்பின் கீழால் அந்த புத்தகத்தினுடைய தலைப்புகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய இந்த வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, ஒரு மனைவி தனது கணவன் தனது ஒரு கணவன் வந்து தனது மனைவியை படுக்கைக்கு அழைக்கின்ற பொழுது, குடும்ப வாழ்க்கைக்கு குடும்ப அதாவது கணவன் மனைவியாக ஒன்றாக சேர்ந்திருப்பதற்கு அழைக்கின்ற பொழுது, அந்த நேரத்தில் ஒரு மனைவி என்ன செய்யறது, மார்க்க ரீதியான காரணம் இல்லாமல் மறுப்பது, கணவனுக்கு கட்டுப்படுவதற்கு மறுப்பது. கணவன் அழைக்கின்ற பொழுது, படுக்கைக்கு அழைக்கின்ற பொழுதும் மார்க்க ரீதியான தடைகள் எதுவுமே இல்லாமல் என்ன செய்யறது, மறுப்பது. அப்ப இது சம்பந்தமாக கட்டாயமாக நாங்கள் என்ன செய்யணும், இது வந்து ஒரு பெரிய ஒரு சாதாரண ஒரு விஷயமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, கருதக்கூடாது. மனிதர்களுடைய பார்வையில சாதாரணமாக இருந்தாலும் கூட இது ஒரு பாவம், இது இஸ்லாம் இதனை தடை செய்திருக்கின்றது. இதற்குரிய தண்டனையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்று நாங்கள் கட்டாயமாக விலகிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வாழ்வதனுடைய மிக முக்கியமான நோக்கங்கள் ஒன்றுதான், கணவன் மனைவியிடத்தில் என்ன செய்ய வேண்டும், அதாவது இன்பம் அனுபவிக்க வேண்டும், அவரிடத்திலே வந்து சந்தோஷத்தை பெற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும், அதே போன்று மனைவி கணவனிடத்திலே நிம்மதி பெற வேண்டும். அப்ப இந்த நோக்கம், அவர்கள் இருவருமாக சேர்ந்து குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் என்ன செய்திருக்கின்றது, இந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இஸ்லாம் என்ன செய்திருக்கின்ற ஆகமாக்கி இதை வந்து இதற்குரிய வழிகாட்டுகளை இஸ்லாமியர்கள் சொல்லி தந்திருக்கின்றது. அப்ப இப்படி கணவன் மனைவியாக திருமணம் முடித்து வாழக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனைவி அதாவது கணவனை அழைக்கும் பொழுதோ அல்லது கணவன் மனைவி குறிப்பாக கணவன் மனைவி அழைக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும், அந்த மனைவி அந்த கணவனுக்கு வந்து அடிபணிய வேண்டும், அவளுக்கு கட்டுப்பட வேண்டும், அவன் படுக்கைக்கு அழைக்கும் போது போக வேண்டும் என்பதனை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அங்கே என்ன ஒரு விஷயம் சொன்னால், மார்க்க ரீதியான சில காரணங்கள் இருந்தால் அந்த பெண்ணுக்கு போக முடியாது. உதாரணத்துக்கு அந்த பெண் என்ன செய்கிறார், குழந்தை பெற்றவளாக இருக்கிறார், குழந்தை பெற்று நிஃபாசுடைய நிலைமையில அதாவது குழந்தை பெற்றவளாக இருக்கின்ற பொழுது அந்த நிஃபாசுடைய இரத்தம் நிற்கின்ற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, கணவனோடு சேர்ந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. அதே போன்று ஹைதுடைய காலத்தில் மாதவிடாய் காலத்தில் என்ன செய்ய முடியாது, ஒரு பெண் வந்து என்ன செய்ய முடியாது, கணவனோடு சேர்ந்து வாழ முடியாது. அப்ப இந்த மாதிரியான மார்க்க ரீதியான தடைகள் இருக்கும் என்று சொன்னால், அந்த நேரத்தில் கணவன் கூப்பிடுறான்னு சொன்னா அந்த நேரத்தில் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த நேரத்தில் படுக்கைக்கு போக முடியாது, அதை இஸ்லாம் தடை செய்கின்றது. இது அல்லாத நேரங்களில் கணவன் கூப்பிடுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும், மனைவி கட்டாயமாக போக வேண்டும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னு சொன்னால், ஒரு ஆணை பொறுத்தவரையில இப்படி ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு பார்ப்பான், இவ வந்து என்ன செய்யறா இல்ல, தன்னுடைய பேச்சுக்கு அடிபணிடலான்னு சொன்னா, தன்னை கட்டுப்படுறா இல்ல, தன்னுடைய ஆசையை நிவர்த்தி செய்யறா இல்லன்னு சொன்னால் அவனுடைய எண்ணங்கள் வெளியே போயிடும், அவன் வேற வேற ரீதியாக அவனுடைய தேவையை ஆசையை நிவர்த்தி செய்ய முற்படுவான். சில வேளைகளில் அவன் வந்து விபச்சாரத்திலே சென்று விழுந்து விடுவான், அல்லது கள்ள தொடர்புகளிலே அவன் என்ன செய்வான், அவன் வந்து கள்ள தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இது சமுதாய கொடுமையாக சமுதாயத்துடைய ஒரு பாவமாக இது மாறிவிடும். எனவேதான் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட வேண்டும், அதிலே வந்து ஈடுபடுகின்ற கூப்பிடுகின்ற பொழுது கட்டாயமாக அந்த பெண்மணி போக வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ரசூலுல்லாஹி சொல்றாங்க வந்து, இதா தஅர் ரஜுலு இம்ராஅத்தஹு, ஒரு மனிதன் அவனுடைய மனைவியை அழைக்கின்றான், இலா ஃபிராஷிஹி, அவனுடைய படுக்கை விருப்புக்காக படுக்கைக்காக அழைக்கின்றான். அப்படி அழைக்கின்ற பொழுது அப்படி அழைக்கின்ற பொழுது அந்த பெண் என்ன செய்யறா, மறுத்து விடுகிறா, முடியாதுன்னு சொல்றா. என்ன ஏதோ ரெண்டு பேருக்கும் அன்னைக்கு பகல்லையோ மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு வாய்த்தக்கம் நடந்திருக்கும், ஏதாவது பிரச்சனை குடும்ப வாழ்க்கை நடக்குமா இல்லையா, ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் வரும், சண்டை தக்கம் வரும், லேசா குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும். அப்படி பிரச்சனைக்கு அந்த பிரச்சனையை அப்படியே மனசுல வச்சுட்டு பெண்மணி என்ன, அந்த பெண் என்ன செய்யற, அந்த மனைவி என்ன செய்யறா, கணவன் அழைக்கின்ற பொழுது இரவில் அந்த படுக்கை கலைக்கின்ற பொழுது போகாம இருக்கலாம். அப்ப இப்படி போகாம இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அப்படி போகாம இருந்தால் அந்த மனிதன் என்ன செய்யறான், அந்த கணவன் என்ன செய்கின்றான், அவன் வந்து அவள் மீது கோபம் கொண்டவனாக அவன் இரவை கழிக்கின்றான். அவன் மீது அந்த பெண்ணின் மீது மனைவியின் மீது கோபம் கொண்டவனாக அவனுடைய இரவை கழிக்கின்றான்னு சொன்னால் அலைஹா லஅனதுஹா அல் மலாயிக்கது ஹத்தா துஸ்பஹ். அவள் மீது என்ன செய்யப்படும் என்று சொன்னால் மலக்குமார்களுடைய சாபம் என்ன செய்யப்படும், அடுத்த நாள் காலை பொழுது வரும் வரைக்கும் அவள் மீது மலக்குமார்கள் சாபம் இடுவார்கள். மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், அவள் மீது சாபம் இடுவார். அவள் நல்ல பெண்ணாக இருந்தாலும் கூட, அவள் ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட இது தவறு. அந்த பெண் அந்த கணவன் அழைக்கின்ற பொழுது போகாமல் இருப்பது தவறு. அப்படி அந்த தவறை செய்ததன் காரணத்தால் வந்து மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், அந்த பெண்ணுக்கு சாபம் இடுவார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. மலக்குமாருடைய சாபத்தை கொண்டு வர, நீங்க கணவனை நீங்க தண்டிக்கிறதாக நினைக்கலாம், கணவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைக்கலாம், அது பாடம் இது பாடம் புகட்டுறதும் கிடையாது. நீங்க பாடம் புகட்டுறது வேற மாதிரி பாடம் போட்டுக்கலாம், ஆனால் இப்படி என்ன செய்ய முடியாது. படுக்கைக்கு வர மறுத்து நீங்கள் இப்படி நீங்கள் உங்கள் கணவனுக்கு கணவன்மார்களுக்கு நீங்கள் பாடத்தை போட்ட முடிச்சுப்பீங்க சொன்னால், அவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த இப்படி மறுப்பதன் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொடுக்க முடிச்சுப்பேன் சொன்னால், அதன் மூலமான வரக்கூடிய விளைவு உங்களுக்கு தான் வரும். அதாவது அந்த விளைவு மிக மோசமான ஒரு விளைவு, மலக்குமாருடைய அந்த சாபம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இது வந்து புகாரிலே பதிவு செய்யப்பட்ட சஹீஹான செய்தியாக இருக்கின்றது. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த விஷயத்தில் வந்து கட்டாயமாக பெண்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், தெளிவு பெற வேண்டும். குறிப்பாக அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதாவது வந்து இரவு நேரத்தில் மாத்திரமல்ல, பகல் நேரத்தில் கூட, பகல் நேரமாக இருந்தாலும் கூட ஒரு கணவனுக்கு என்ன செய்கின்றது, தேவை ஏற்படுகின்றது. தனது மனைவியோடு சந்தோஷமாக இருக்க என்று ஆசைப்படுகின்றான்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவன் கூப்பிட்டால் அந்த கணவனுக்கு அந்த மனைவி என்ன செய்ய வேண்டும், அடிபணிய வேண்டும், அவனுடைய அந்த அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்கின்றது. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கின்றது, கணவன் ஊரில் இருக்கின்ற பொழுது ஒரு மனைவி என்ன செய்ய முடியாது, சுன்னத்தான நோன்பு அனுமதி இல்லாமல் பிடிக்க முடியாது. அதாவது இந்த பகல் நேரத்தில் வந்து பகல் நேரத்தில் கூப்பிட்டாலும் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுன்னத்தான நோன்புகளை நீ என்ன செய்ய முடியாது, கணவன் ஊர்ல இருக்கும் பொழுது கணவனுடைய அனுமதி இல்லாமல் பிடிக்க முடியாது. ஃபர்தான நோன்ப ஃபர்தான நோன்பு பிடிச்சுதான் ஆகணும், ரமதானுடைய நோன்பு ஃபர்தான நோன்பு பிடிச்சுதான் ஆகணும், அதுல ஒரு இதுவும் கிடையாது. ஆனா சுண்ணத்தான நோம்பு கண்டு வரும் பொழுது கணவன் ஊர்ல இருக்கும் பொழுது நீ என்ன செய்யணும், கணவன் அனுமதி கேட்கணும். கணவன் அனுமதிச்சா நீ பிடிக்கலாம் என்று சொன்னால் பகல் நேரத்தில் கூட அவன் என்ன செய்யலாம், உன்னை அழைக்கலாம், படுக்கைக்காக அழைக்கலாம். எனவே அந்த நேரத்தில் நீ பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்ன செய்கின்றது, எங்களுக்கு இப்படி அழகான வழிமுறைகளை காட்டியிருக்கின்றது. நாங்கள் என்ன செய்யணும், விலை கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால், அதாவது வந்து ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு கணவன் கூப்பிட்டால் கணவனுக்கு வந்து பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், இதா தஅர் ரஜுல் இம்ராத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை வந்து தன்னுடைய படுக்கைக்கு அழைக்கின்றான், எந்த எப்படி சொன்னால் ஃபல் தஜிப், அப்படி அழைத்தால் ஃபல் தஜிப், அந்த பெண்மணி என்ன செய்யட்டும், அவனுக்கு பதிலளிக்கட்டும், அவனுக்கு பதிலளிக்கட்டும், பதிலளித்து அவனுக்கு அவனிடத்தில் போகட்டும் என்று சொல்லிட்டு, ஒரு பெண்மணி பிரயாணத்துக்கு ரெடியாகிறார். ஒட்டகத்தினுடைய மேலால, ஒட்டகத்துக்கு மேலால வந்து பிரயாணம் செய்வதற்காக அரபர் ஹவுதஜ் சொல்லுவாங்க, இந்த மாதிரியான வாசகங்களை பாய்ப்பாங்க. அப்ப இந்த ஹவுதஜ் சொல்லப்படக்கூடிய ஒட்டகத்துக்கு மேலால வந்து வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் ஏறி பயணம் செல்வதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏற்பாடு. அப்ப அதுல ஏறி ஒரு பெண்மணி பிரயாணத்துக்கு தயாராகிறாள். அந்த நேரத்தில் கணவன் கூப்பிடுறான், அந்த நேரத்தில் கூப்பிட்டா கூட நீ என்ன செய்தாக வேண்டும், இப்ப பிரயாணம் போக வேண்டிய நேரம், நான் பிரயாணத்துக்காக ரெடி ஆயிட்டேன், நான் வெளியே போக போறேன், அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. என்ன செய்ய வேண்டும், கட்டாயமாக அந்த கணவனுக்கு வந்து பதிலளிக்க வேண்டும், அந்த கணவனுக்கு பதிலளித்து அவனிடத்தில் செல்ல வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பஸார் என்று சொல்லப்படக்கூடிய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இதனை சஹீஹுல் ஜாமி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தினுடைய 547 இலக்கத்திலும் நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த செய்தியை பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகள், இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் கட்டாயமாக ஒரு தெளிவை நாங்கள் பெற வேண்டும். இந்த விஷயம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இந்த விஷயத்தை, அதாவது இந்த அதாவது குடும்ப வாழ்க்கையில வந்து மிக முக்கியமான ஒரு கட்டத்தை இஸ்லாம் என்ன செய்கின்றது, இந்த மாதிரியான விஷயங்களை கூட எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது, வழிகாட்டி இருக்கின்றது என்பதை நாங்கள் விலை கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு ஆணை பொறுத்தவரையில் வந்து தனது மனைவியை தனக்கு எப்ப வேணாலும் அழைக்கலாம், மனைவி அழைச்சாவ வரணும், வர்றது வருமாறு இஸ்லாம் சொல்லுகின்றது என்று சொல்லி எப்ப வேணாலும் அழைக்க முடியாது. அதாவது வந்து ஒரு பெண்ணுடைய நிலைமைகளை நாங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து மாதவிடாக இருக்கின்ற பொழுது பிரசவத்திட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியாது, பெண்ணோடு வந்து குடும்ப வாழ்க்கை ஈடுபட முடியாது. குடும்ப வாழ்க்கை ஈடுபட முடியாதுன்னு சொன்னால் அதாவது உடலுறவை தவிர்ந்து மற்ற விஷயங்களில் வந்து என்ன செய்யலாம், ஈடுபடலாம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு பெண்மணி என்ன செய்யறா, நோயாளியாக இருக்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அல்லது வந்து குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு நெருங்கிய காலப்பகுதியில் இருக்கிறான், அவரால் கஷ்டமாக இருக்கின்றது. அப்ப இந்த மாதிரியான இல்ல இல்ல அல்லது இன்னொரு அண்ணன் ஒரு கஷ்டத்தால் வந்து அவர் பீடிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த நேரங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, என்னுடைய மனைவி தானே நான் கூப்பிட்டா வரணும்னு சொல்லி அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது. ஏன்னா இஸ்லாம் வந்து என்ன செய்கின்றது, அந்த பெண்ணுடைய நிலைமைகளையும் கருத்தில் கொள்ள சொல்கின்றது. அப்ப இந்த மாதிரியான கஷ்டமான நிலைமைகள் அவளை வந்து கஷ்டப்படுத்த கூடாதுன்னு இஸ்லாம் சொல்கின்றது. ஆனால் இப்படியான நிலைமைகள் இல்லாமல் ஒரு பெண்மணி சுகதேகியாக நல்ல முறையில் இருக்கின்ற பொழுது, அது பகல் பொழுதாக இருந்தாலும் சரி இரவு பொழுதாக இருந்தாலும் சரி, ஒரு கணவன் அழைக்கின்ற பொழுது மனைவி என்ன செய்ய வேண்டும், அதுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியாகணும். அதாவது வந்து திருமணம் முடித்து ஆரம்ப நாட்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, கணவன் மனைவியாக உல்லாசமாக என்ன செய்வாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் காலம் போக காலம் போக, குறிப்பாக குழந்தைகளை பெற்று குழந்தைகள் கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டாங்கன்னு சொன்னால் மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, கணவன் மாட்ட போறதை தவிர்த்து கொள்வாங்க. என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன இன்னமே நீங்க என்ன என்ன சின்ன பிள்ளை மாதிரி சின்ன ஆக்கள் மாதிரி நாங்கள் இருக்கலாமா, குழந்தைகள் இருக்குது, குழந்தைகளோட குழந்தைகள் இருக்கும் போது நம்ம எப்படி வந்து இப்படி உல்லாசம் ஆகிக்கிறது, எப்படி நம்ம குடும்ப வாழ்க்கை நடத்தணும் சொல்லி இப்படி என்ன செய்யறாங்க. நிறைய பெண்கள் வந்து அறிவீனத்தின் காரணத்தினால வந்து என்ன செய்யறாங்க, அதாவது தங்களுடைய ஆண்களை விட்டு தங்களுடைய கணவன்மார்களை விட்டு தூரமாக நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, 50 வயதை அடைந்தாலும் கூட 50-60 வயதை ஒரு ஆண் அடைந்தாலும் கூட அவனுக்கு ஆசை இருக்கும், அவனுக்கு தேவை இருக்கும். அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது, குழந்தைகள்லாம் பெரிய ஆளாயிட்டாங்க, குழந்தைகள் எல்லாம் திருமணம் முடிச்சு கொடுத்துரும், திருமணம் முடிச்சு கூட கொடுத்துருக்கலாம், திருமணம் முடிச்சு கொடுத்துருன்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது, அவங்கள என்ன செய்வாங்க, சில வீடுகளில் வந்து பிரிச்சு வச்சிருவாங்க, கணவன் வாப்பா ஒரு ரூம்ல இருப்பார், உமா ஒரு ரூம்ல இருப்பாங்க, அப்படியெல்லாம் ஆக்கிடுவாங்க. அப்ப இந்த மாதிரியான நிலைமைகளை ஆக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய அந்த தேவையை சொல்ல முடியாமல், யார்கிட்ட போய் சொல்றது, யார்கிட்ட பத்தி கவலைப்படுறது சொல்ல முடியாமல் அவர்கள் தங்களுக்குள்ளே அடக்கி அடக்கி இருந்து சில நேரங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இன்னொரு மோசமான செயல்கள் என்ன செஞ்சாங்க, இறங்குறாங்க. அதனாலதான் நாங்க பார்க்கணும் சமுதாயத்துல பாட்டனார் வந்து பேத்திய வந்து என்ன செஞ்சாரு, பாட்டனார் நம்ம சமுதாயத்தில் பெருசா இல்லாட்டி கூட மற்ற சமுதாயங்களை நாங்க பாக்குறோம், பாட்டனார் பேத்தியோட வந்து என்ன செஞ்சாரு, தகாத உறவு ஈடுபட்டாரு, அல்லது இன்னொரு அண்ணன் பக்கத்து வீட்டுல எங்கேயோ போனாரு வந்தார், அப்படி இப்படி நல்லா என்ன செய்யறோம் கேள்விப்படுறோம். அப்ப இஸ்லாம் என்ன செய்கின்றன்னு சொன்ன அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹின் நடிகார்களே, இஸ்லாம் வந்து திருமண உறவுன்றது வந்து திருமணம் முடிச்ச காலத்துல மட்டும் ஒரு 2-3 வருஷம் மட்டும் அவங்க உல்லாசமா நல்லா சந்தோஷமா இருக்கணும் இல்ல, மரணம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும். அவர்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்ளாது என்பது ஒரு காலம் போனதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னா அதை என்ன செஞ்சுக்கலாம், அவர்கள் அதை தீர்மானிச்சுக்கலாம். ஆனா வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பது வந்து சந்தோஷமாக இருப்பது என்பது வந்து அவர்கள் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். இதுல வந்து ஒருபோதும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சமுதாய காரணங்களை காட்டி அல்லது சமுதாயத்தில் ஒரு மாதிரி நினைப்பாங்களே, பிள்ளைகள் ஒரு மாதிரி நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, இப்படி கணவன் மனைவியை விட்டு தூரமாகவோ மனைவி கணவன் விட்டு தூரமாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்க முயற்சித்தால் நான் ஆரம்பத்தில் நான் இப்ப சொன்னதை போன்று அதாவது வந்து இன்னொரு அண்ணன் தப்பு தவறான தொடர்புகளிலே வந்து போக வேண்டி ஏற்படும், அந்த மாதிரியான சமூக சீரழிவுகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த மாதிரியான சமூக சீரழிவுகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டிய இஸ்லாம் என்ன செய்கின்றது, நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், ஒழுங்கான ஒரு குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான அழகான வழிகாட்டுகளை காட்டியிருக்கின்றது. எனவே இஸ்லாம் காட்டக்கூடிய இந்த அழகான வழிகாட்டுகளை நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்துக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இது தொடர்பான விளக்கங்களை எங்களுக்கு போதுமான விளக்கங்களை எங்களுக்கு தந்து குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கையை கழிப்பதற்கான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்துவானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.